الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام اجرؤوا الحدود عن المسلمين ما استطعتم فإن كان لهم مخرج فخلوا سبيله. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் திருக்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தில் பல்லாயிரக்கணக்கான வஸ்துக்களையும் பொருட்களையும் மனிதர்களுக்காக வேண்டி படைத்து தந்திருக்கிறான். அந்த அனைத்து பொருள்கள் அந்த வஸ்துக்களை மனிதர்கள் எந்தெந்த நேரங்களில் எப்படி எப்படி எந்தெந்த அளவுக்கு பாவிக்க வேண்டும் அதற்குரிய வழிகாட்டுதல்களும் தேவை. சில பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை ஓரளவுக்குத்தான் பாவிக்க வேண்டும், சில நேரங்களில் தான் பாவிக்க வேண்டும், ஓரளவுக்குத்தான் பாவிக்க வேண்டும். அதனால மனிதனுக்கு அது சம்பந்தமான இல்மு அதாவது அறிவு தேவைப்படுகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு மூன்று வகையான அந்த அறிவை கொடுக்கின்றான். முதலாவது ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கண்களால் காதால் வாயால் கைகளால் பிடிப்பதால் கால்களால் நடப்பதால் இது போன்ற சில விடயங்களை இந்த ஐம்புலன்களால நாம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு இரவா பகலா, இரவா பகலா, கருப்பா வெள்ளையா, இவைகளை நாம் ஐம்புலன்களால விளங்க முடியும். நம்முடைய பார்வையால பார்த்து அவைகளை விளங்க முடியும். இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றது, அவைகளை அக்கல் புத்தியின் மூலமாக விளங்கலாம். யாராவது ஒரு மனிதனை நாம் கண்டுவிட்டோம் என்றால் இந்த மனிதன் உலகத்திற்கு வருவதற்கு கட்டாயம் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இரண்டு பேர்களுடைய உதவி தேவை. அதன் மூலம் தான் ஒரு குழந்தை உலகத்திற்கு உருவாகின்றது. இதை நம்முடைய அக்களால் புத்தியால் விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன, அவைகளை புலன்களாலும் நாம் விளங்க முடியாது, புத்தியாலும் விளங்க முடியாது. உதாரணத்திற்கு நாம் எடுத்துக் கொள்ளலாம், ரமதானுடைய காலத்தில் ஒருவர் பகலிலே சாப்பிடக்கூடாது நோன்பு பிடித்துக் கொண்டு. பகலிலே அவர் சாப்பிட்டால் குடித்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். ஹலாலான மனைவியுடன் உடல் உறவுகளில் ஈடுபட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும்.
ஏதாவது ஒரு வழக்கு விடயம் வரக்கூடிய நேரத்தில் ஆண்களுடைய ஒரு சாட்சி என்றால் பெண்களுடைய இரண்டு சாட்சி. ஏன் இது? இதை நம்முடைய புலன்களால விளங்க முடியாது, இவைகளே நம்முடைய அக்கல் புத்தியால் விளங்க முடியாது. மூன்றாவது ஒன்றை அல்லாஹ் தந்திருக்கிறான், வஹையுடைய வஹையுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வஹியின் மூலமாக பல வழிகாட்டுதல்களை தந்திருக்குகின்றான். அது வணக்கங்களாக இருக்கலாம், வழிபாடுகளாக இருக்கலாம், குற்றங்கள் செய்துவிட்டால் அவைகளுக்குரிய தண்டனைகளாக இருக்கலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வஹியின் மூலமாக அவைகளுக்கு வழிகாட்டி இருக்கிறான். ஆனால் வஹி அவனுடைய தூதுவர்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் மாத்திரம் தான். அவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்க மாட்டான். இந்த ஐப்புலன்களாலோ அல்லது நம்முடைய அகல் புத்தியாலேயோ விளங்க முடியாத பல பல விஷயங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியின் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றான். அதனால முஸ்லிம்களாகிய நாம் அந்த வஹியை நம்ப வேண்டும். அல்லாஹ் வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த வஹியுடைய வழிகாட்டுதல் மற்ற இரண்டை விட மிக உச்சகட்டத்திலே இருக்குகின்றது. ஏதாவது ஒரு விடயம் நம்முடைய புலன்களுக்கு படல்ல, ஏதாவது ஒரு விடயம் நம்முடைய அகில் புத்திக்கு படல்ல என்பதனால வஹியுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. மாற்று மதத்தவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் வேண்டும் என்றால் அவர்களுடைய புத்திக்கு தான் முதலிடம் கொடுப்பார்கள். தன்னுடைய புத்தி சொல்வதையே அதாவது இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாம் இஸ்லாமியர்கள் அவ்வாறு அல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வஹையின் மூலமாக அல்லாஹ் பல விடயங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றான். வணக்கங்களாக இருக்கலாம், இபாதத்துகளாக இருக்கலாம், ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்து வராத சொத்து அவைகளை எவ்வாறு பங்கு வைக்க வேண்டும் அதை பற்றியும் வஹையின் மூலமாக, நிக்காஹ் சம்பந்தமாக வஹையின் மூலமாக, தலாக் சம்பந்தமாக வஹையின் மூலமாக, வியாபாரம் சம்பந்தமாக வஹையின் மூலமாக, வட்டி சம்பந்தமாக வஹையின் மூலமாக, இப்படி நாம் பார்த்தோம் என்றால் மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படக்கூடிய பல நூற்றுக்கணக்கான விடயங்களுக்கு அல்லாஹ் வஹையின் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி உலகத்திலே நடக்கக்கூடிய சில தவறுகளுக்குரிய தண்டனைகள், நூற்றுக்கணக்கான குற்றங்களும் தவறுகளும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த குற்றங்கள் தவறுகளில் மிக முக்கியமான ஏழு குற்றங்களுக்குரிய தண்டனைகளை அல்லாஹ் வஹியின் மூலமாக ஏற்படுத்தி விட்டான். நூற்றுக்கணக்கான தவறுகள், நூற்றுக்கணக்கான குற்றங்கள், அவைகள் எல்லாவற்றிற்கும் அல்ல, ஏழு வகையான பாவங்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் அதற்குரிய தண்டனையை வஹியின் மூலமாக நிர்ணயித்து விட்டான். அது அல்லாத மற்ற பாவங்கள் ஒவ்வொரு காலத்தை பொறுத்து, அந்தந்த பிரதேசங்களை பொறுத்து, அந்தந்த ஆட்சியாளர்களை பொறுத்து சில வேல வித்தியாசப்படலாம். அதற்கும் ஹதீஸ்ல அதற்கு பின்னால வந்த உலமாக்களுடைய கருத்துக்களை வைத்து அந்த கருத்துக்கள் வித்தியாசப்படும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் மிக முக்கியமான ஏழு குற்றங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று வழிப்பறி கொள்ளை, கொள்ளையடிக்குதல். இரண்டாவது திருடுதல். மூன்றாவது விபச்சாரம் செய்தல். நான்காவது மதம் மாறுதல். ஐந்தாவது மதுபானம் அருந்துதல். ஆறாவது அவதூறு படுதூறு சுமத்துதல். இது போன்ற மொத்தம் ஏழு பாவங்களுக்குரிய தண்டனைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியின் மூலமாக அவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த கொஞ்ச நேரத்தில் அவைகளிலே உள்ள ஒரே ஒரு குற்றத்தை மாத்திரம் நாம் இங்கு எடுத்துக் கொள்ளலாம். விபச்சாரத்தை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் வஹியின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அந்த விபச்சாரத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று திருமணமாகாதவர்கள் செய்த விபச்சாரம், இரண்டாவது திருமணம் முடித்தவர்கள் செய்த விபச்சாரம். இந்த இரண்டுக்கும் வஹியின் மூலமாக நமக்கு வழிகாட்டுதல் இருக்கின்றது. சூரத்து நூறுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفتم من المؤمنين விபச்சாரம் செய்த பெண்ணும் விபச்சாரம் செய்த ஆணும் அந்த இரண்டு பேர்களுக்கும் 100 கசையடிகள் அடித்துக் கொள்ளுங்கள். 100 கசையடி அடியுங்கள். வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபதுன் ஃபீ தீனில்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய விடயத்தில் உங்களின் மீது இரக்கம் வந்துவிட வேண்டாம். இரக்கம் வந்து அவர்களை அடிக்காமல் விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து அந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் وليشهد عذابهما طائفة من المؤمنين அந்த இரண்டு பேர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை முஃமினின்களில் உள்ள ஒரு கூட்டம் கண் கூடாக நிதர்சனமாக பார்க்கட்டும். அதாவது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை பகிரங்கமாக நடைபெற வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹீ மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் இஸ்லாத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இஸ்லாமிய குற்றங்களுக்குரிய தண்டனைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், எடுத்த எடுப்பிலேயே இந்த தண்டனைகளை கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லல. விபச்சாரத்திற்குரிய தண்டனைகளாக இருக்கலாம். விபச்சாரத்தை தடுப்பதற்குரிய பல காரணிகளை பல வழிகளை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். விபச்சாரம் செய்யக்கூடாதவைகளுக்குரிய பல காரணிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். எவை எவைகளின் மூலமாக விபச்சாரம் நடக்கும், எடுத்தடுப்பிலேயே விபச்சாரத்திற்கு இன்னிந்த தண்டனைகளை கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறல்ல. குர்ஆன்ல பல இடங்களில் நாம் பார்க்கலாம். முதலாவது வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, நீங்க விபச்சாரத்தின் பக்கமும் நெருங்கவும் வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று சொல்லல்ல. விபச்சாரத்தின் பக்கமும் நெருங்கமும் வேண்டாம். அது மிக அதாவது பாஹிஷ அருவறுப்பானது, மோசமானது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அது மாத்திரமல்ல, குர்ஆனில் ஆண்களையும் பெண்களையும் நாங்கள் பார்க்கலாம். எத்தனையோ வழிகளில் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். முதலாவது ஆண்களுக்கு கூறுகின்றான், குல்லில் முஃமினீன் யகுப்பூ மின் அப்சாரிஹிம், ஆண்களுக்கு சொல்லுங்க உங்களோட பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க. வகுல்லில் முஃமினாத் யகுப்புன மின் அப்சாரிஹின், முஃமினான பெண்மணிகளுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். முதலாவது தன்னுடைய கண் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது, நீங்க பெண்மணிகள் உங்களுடைய வீடுகளிலேயே அடங்கி இருங்கள். அறியாமை காலத்துடைய பெண்களை போன்று பாதைகளில் வீதிகளில் அலைந்து திரிய வேண்டாம். அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், பெண்மணிகளே நீங்க வீடுகளுக்குள்ளேயே இருங்க. அதற்கு பின்னால குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம், வலா யுபதீன ஸீனதஹுன்ன வலா யுபதீன ஸீனதஹுன்ன இல்லா லிபூலதிஹிம், பெண்மணிகளே உங்களுடைய அலங்காரங்களை உங்களுடைய கணவன்மார்களுக்கே தவிர காட்ட வேண்டாம். மேலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், ஃபலா தஃபஅன பில் கவுல், நீங்கள் குறைந்து குறைந்து பேச வேண்டாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்க குர்ஆனை எடுத்துக்கொண்டோம் என்றால் குர்ஆனில் பெண்கள் எவ்வாறு உலகத்தில் வாழ வேண்டும், அவர்கள் எவ்வாறு வெளியில் செல்ல வேண்டும், வீட்டுக்குள்ளே அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், தான் பேசக்கூடிய நேரத்தில் குறைந்து குறைந்து பேசக்கூடாது, தன்னுடைய அலங்காரத்தை மகரம் அல்லாத தன்னுடைய கணவனோ மகரம் அல்லாத வேறு யாருக்கும் காட்டக்கூடாது. எந்த அளவுக்கு என்றா ஒரு பெண்மணி நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வெளியில போனால் நபி அவர்களுடைய ஹதீஸ் ஸஹீஹ் ஸானிய, அவள் விபச்சாரி. ஏன் வெளியில போகின்றால், அவள் நடக்கும் பொழுதெல்லாம் அவங்க அடிச்சிருக்கிற பர்ஃபியத்தை மக்கள் நுகர்றாங்க. ஐயும் எந்த பெண்மணி நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு அடித்துக் கொண்டு ஒரு ஆண்களுடைய கூட்டத்தை கடந்து செல்கின்றால், அந்த ஆண்களுக்கு இந்த பெண் அடிச்சிருக்கிற பர்ஃபியத்தை நுகர்ந்து விட்டால் அந்த பெண்மணி ஜானியா, விபச்சாரி. அப்ப பெண்கள் தாராளம் அலங்காரம் செய்யலாம், மனப்பூசலாம் தன்னுடைய கணவனுக்கு. வெளியில் போகும் பொழுது எப்படி போக வேண்டும், தன்னுடைய ஆடைகளை எவ்வாறு அணிய வேண்டும். நபியுடைய ஹதீஸும் வலியுறுத்துகின்றது, லா யகுலு வன்ன ரஜுலுன் மின் ரஅத்தின் இல்லா மஅதி மஹ்ரம், எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனியாக இருக்க வேண்டாம் மஹரம் அல்லாத ஆண்களுடைய துணை இல்லாமல். லா துஸாஃபிர் இம்ராத்துன் இல்லா மஅதி மஹ்ரம், எந்த ஒரு பெண்மணியும் பிரயாணம் செய்ய வேண்டாம் மஹரமுடைய துணை இல்லாமல். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் உதாரணமாக சுருக்கமாக சில விடயங்களை கூறினோம். இது போன்ற பல வரையறைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். ஏன் இவைகள் ஒவ்வொன்றின் மூலமாக எதிர்காலத்தில் விபச்சாரம் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால விபச்சாரம் நடக்காமல் இருப்பதற்குரிய பல தடைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியின் மூலமாக அவர் குர்ஆனிலும் கூறியிருக்கின்றான், நபி அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலையும் கூறியிருக்கின்றார்கள். இறையும் மீறி ஒருவர் விபச்சாரம் செய்கிறார், எடுத்தெடுப்பில் அவர்களுக்கு தண்டனையை கொடுங்கள் என்றும் சொல்லல. நபியுடைய ஹதீஸ் திருமதியில வரக்கூடிய மிக தெளிவான ஹதீஸ், இத்ரஉல் ஹுதூத அனில் முஸ்லிமீன மஸ்ததாதும், உங்களால் முடிந்த அளவுக்கு முஸ்லிம்களை நீங்கள் முடிந்தால் தண்டனை கொடுப்பதிலிருந்து மன்னித்து விட்டு விடுங்கள். அவர்களை மன்னித்து விடுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் தாராளமா மன்னித்து விடுங்க. ஒரு இமாம் ஒரு தலைவர் ஒருவரை மன்னிப்பதில் தவறு செய்வது பரவாயில்லை, தண்டிப்பதில் தவறு செய்வதை விட. தவறுதலாக கண்டித்து விட்டால் அது சரியில்லை, தவறுதலாக மன்னித்து விட்டால் பரவாயில்லை என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதில் யாராவது தவறு செய்து விட்டால் அது நூற்றுக்கு நூறு உறுதியாக்கப்படணும். யாரு விபச்சாரம் செய்தாரோ அவர் நான்கு முறை ஏற்றுக்கொள்ளும், நான் அந்த தவறை செய்தேன் என்று, அல்லது நான்கு சாட்சிகள் பகிரங்கமாக தன்னுடைய கண்களால அவர்கள் ரெண்டு பேரும் உடல் உறவில் ஈடுபட்டதை கண்ணால பார்க்கணும். ரூம் உள்ளே போனாங்க, மூணு மணி நேரம் இருந்தாங்க, நாலு மணி நேரம் இருந்தாங்க, அதெல்லாம் சாட்சி இல்ல. நபியவர்களுடைய ஹதீஸ் என்ன, உங்களோட கண்ணால நெத்தி கண்களால அவர்கள் இரண்டு பேர்களும் உடல் உறவில் ஊடுபட்டதை இந்த சபையில சில நேரம் சொல்லேதான். நபியுடைய ஹதீஸ் எப்படி வருகின்றா, மை கூண்டுக்குள்ள அந்த பேனா இருப்பதை போன்று, கிணற்றுக்குள்ள கயிறு வாளி இருப்பதை போன்று அந்த நான்கு பேர்கள் தன்னுடைய கண்களால் காண வேண்டும், அதை அவர்கள் சாட்சி சொல்லணும். அல்லது தினாவுடைய ஈடுபட்ட பெண்மணி அவர் கட்டமுற்றிருக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான அடிப்படையில உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்னால தான் அவர்களுக்குரிய தண்டனை. ஏன் அவர்களுக்குரிய தண்டனை, அவர்கள் ஒரு எச்சரிக்கையை மீறல்ல, எத்தனையோ அதாவது எத்தனையோ தடைகளை வேலிகளை அவர்கள் உதவி தள்ளி விட்டு உடைத்து விட்டு தான் இதை செய்திருக்கிறாங்க. என்ன, இவர்கள் தனியாக பிரயாணம் செய்திருப்பாங்க, அல்லது மகரம் அல்லாத ஒரு ஆணுடன் இருந்திருப்பாங்க, அல்லது இவள் வெளியில போகும் பொழுது வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு சென்றிருப்பார், இவர் தன்னுடைய கண்களால் ஆண்களை பார்க்க வைத்து தான் அவர் பக்கம் இவள் சென்றிருக்கிறார். இப்பொழுது என்ன விளங்குகின்றது என்றால், இவள் எடுத்தெடுப்பில விபச்சாரம் செய்வதற்கு முன்னால எத்தனையோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட தடைகளை தூக்கி எறிந்து இறுதியில கடைசியில விபச்சாரம் நான்கு பேர்கள் கண்ணால் காணக்கூடிய அடிப்படையில ஒருவர் விபச்சாரம் உடலோட ஈடுபட்டா அதற்கு மிருகம் என்றுதான் சொல்லுவோம். மனிதர்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டது. பகிரங்கமாக நான்கு பேர்கள் பார்க்கக்கூடிய அளவுல ஒருவர் பகிரங்கமாக உடலுறவுடன் ஈடுபடுகின்றார் என்றால் அவருக்கும் மிருகத்திற்கும் அதாவது எந்த வித்தியாசமும் இல்ல, ஒரு மிருகத்தை போன்றவர். அப்பொழுது அவர் நம்முடைய சமூகத்தில் எந்த மாதிரி இருந்தா, ஒரு நோயான உறுப்பை போன்று. இஸ்லாமிய முழு சமூகத்தையும் ஒரு உடலை மாதிரி வைத்து நோயுள்ள ஒரு உறுப்பை போன்று உடம்பை பொழுது யாருக்காவது சுகர் பேஷண்ட் டாக்டர் கூறுகின்றார், ஒரு விரலை வெட்டோனும் ஒரு காலை வெட்டோனும், அதை வெட்டினாத்தான் மற்ற உறுப்புகளை பாதுகாக்கலாம். அதனால ஒரு சர்ஜன் அவர் சர்ஜரி செய்து காலை அகற்றுகின்றார், உறுப்பை அகற்றுகின்றார், யாரும் அவரோட கோபிக்கிறல்ல, நீங்க அநியாயமா காலை வெட்டிட்டீங்க, அநியாயமா விரல் எடுத்துட்டீங்க, அதை எடுத்தா தான் மற்ற உறுப்புகளை பாதுகாக்கலாம். இஸ்லாமிய உம்மத்தில் இந்த மனிதன் இவன் மிருகத்தை விட மோசமாக நடந்திருக்கிறார். இந்த கெட்டு போன இந்த உறுப்பை நீக்கிவிட்டால் தான் மீதமுள்ள இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்கலாம். இந்த அடிப்படையில தான் இஸ்லாத்துல அவர்களுக்குரிய தண்டனையை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 கசையடிகளை கொடுக்கும்படி குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறியிருக்கின்றான். ஆரம்பத்தில் இந்த ஆயத்து வருகின்றது, அதாவது விபச்சாரம் செய்த பெண்ணுக்கும் விபச்சாரம் செய்த ஆணுக்கும் அவர்களுக்கு 100 கசையடிகள் கொடுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் நன்றாக விளங்க வேண்டும். சமீப காலத்துல பயங்கரமான ஒரு செய்தி என்ன, இஸ்லாத்தில் உள்ள இந்த கல்லெறிந்து கொள்வது இது ரொம்ப மூர்க்கத்தனமானது, இது கொடூரமானது, இது பயங்கரமானது, இந்த தண்டனை இப்படி இருக்காது என்று ஒரு சில இஸ்லாமியர்களும் பேசிக் கொள்வதை நாம் கேட்கலாம். அல்லாஹுடைய வஹீக்கு முன்னால நான் நீங்க எல்லாரும் 100 தனங்களாகிடும். அந்த வஹீக்கு மேலால, வஹீயுடைய வழிகாட்டுதலுக்கு மேலால நாங்க ஒரு இஞ்சி கூட நகர முடியாது. ஆனால் எங்கள் சிலர் தெரியாதனமாக சொல்லிவிடுகின்றார்கள், இவ்வாறு தண்டனைகள் இருக்கக்கூடாது தானே, இது ரொம்ப பயங்கரமான தண்டனை, ரொம்ப அதாவது கொடூரமான தண்டனை என்று எல்லாம் கூறுவார்கள். ஆனால் சூரா 100 ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே இறங்கியது. ஹிஜ்ரி 6ல தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து 100ஐ இறக்கி வைத்தான். சூரத்து 100உடைய ஆரம்பத்தில தான் இது வருகின்றது. இதற்கு எதிராக மேற்கத்தியவர்கள் சில பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னண்டா, நபியுடைய காலத்துல கல் எரிந்து பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அது சூரத்து 100 இறங்குவதற்கு முன்னால. நபியுடைய காலத்துல 2 யூதர்கள் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்டார்கள். முஸ்லிம்கள் ஹஜ்ரத் மாயிதுல் மாலிக்குல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு கல் எரிந்து கொலை செய்யப்பட்டார்கள். ராமுதியா வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்டார்கள். இந்த 3 சம்பவங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு கூறுகின்றார்கள், இது சூரத்து 100 இறங்குவதற்கு முன்னால நடந்த சம்பவம். அதனால சூரத்து 100ல இறங்கிய ஆயத்துல வெறும் கசையடி கொடுங்கள் என்று மட்டும்தான் இருக்குது. அதுல ரஜும், அதாவது கல்லால் இருந்து கொலை செய்யும்படி அந்த ஆயத்துல இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கும் நம்முடைய உலமாக்கள் பதில் சொல்லாமல் விடல. நேரம் ஆகிடுச்சு, அதனால இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால நாங்க இந்த விடயங்களை, அதாவது அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, ரஜும் எப்பொழுது எப்பொழுது நிகழ்த்தப்பட்டது, அது சம்பந்தமான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க தொழுகைக்கு பின்னால பார்க்கலாம். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இது அல்லாஹுடைய தண்டனை. உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ வகை வகையான தண்டனைகள். உதாரணமாக அமெரிக்கா எடுத்துக்கொண்டா அவங்க கரண்டால, சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டா பிறம்படியால, ஒவ்வொரு நாட்டில சின்ன சின்ன தவறுகளுக்கு எல்லாம் பெரிய பெரிய அளவுல தண்டனைகளை கொடுக்கிறாங்க. அவைகள் எங்களுக்கு பற்றதில்லை. ஆனா இஸ்லாத்துல ஷரியாவ எப்படியாவது இழிவுபடுத்தணும், இஸ்லாத் எப்படியாவது கேவலப்படுத்தணும் என்று சொல்லி யாராவது ஒரு, அதாவது மாற்று மதத்திலே உள்ள யாராவது ஒருவர் எதையாவது சொல்லிவிட்டால் கவலை என்ன, எங்கட சில சகோதரர்களும் அதற்கு சாதகமா அவர் சொல்றது சரிதானே, ஏன் இவ்வளவு கடுமை, ஏன் இவ்வளவு பயங்கரம். இந்த தண்டனை இருப்பதன் மூலமாக அரபு நாடுகளில் எந்த அளவுக்கு விபச்சாரம் குறைந்திருக்கிறது, இந்த தண்டனைகள் இல்லாததன் மூலமாக மேற்கத்திய நாடுகள் எந்த அளவுக்கு விபச்சாரம் கூடியிருக்கிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொழுகைக்கு பின்னால பார்க்கலாம். அதனால வகையுடைய முடிவை நாங்கள் அத்துணை பேர்களும் ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய அறிவுக்கு படாவிட்டாலும் சரி, நம்முடைய ஐப்புலங்களுக்கு படாவிட்டாலும் சரி, அல்லாஹுடைய வகையுடைய ஒரு முடிவு என்றால் அதை 100க்கு 100 ஏற்று செயல்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்ற குறைகளை கொடுத்தருள்வாயாக. நம்முடைய பெற்றோர்கள், மனைவி, மக்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உங்களுடைய அனைத்து கட்டளைகளை எடுத்து நடப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை தந்திருவாயா. அவர்களுடைய விருப்பத்தை ஏற்படுத்தி தருவாயா. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நான் ஜும்மாவில ஞாபகப்படுத்தியதை போன்று
ஜினாவுக்குரிய தண்டனை, திருமணம் முடிக்காதவர் ஜினாவில் ஈடுபட்டு அது உறுதியானால் அவர்களுக்கு 100 தசை அடி, திருமணம் முடித்தவர்கள் ஜினாவில் ஈடுபட்டு அது 100க்கு 100 உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களை கல்லால் எரிந்து கொள்வது, அது வஹியின் மூலமாக உறுதியாக்கப்பட்டது. வஹியின் மூலமாக வழிகாட்டுதல். விரிவாக பேசுவதற்குரிய நேரமும் இல்லை. குர்ஆனுடைய சில ஆயத்துகள் இருந்தது, நாசிக் மன்சூக், அதாவது ஆரம்பத்திலே இறங்கி இருந்தது, பின்னால் அது மாற்றப்பட்டது. ஆனால் இன்னும் சில ஆயத்துகள் இருக்குது, ஆயத்து இல்ல சட்டம் இருக்குது. சில ஒரு பிரிவு இருக்குது, அதாவது ஆயத்து இருக்குது சட்டம் இல்ல. இன்னும் ஒரு பிரிவு இருக்குது, ஆயத்து இல்ல சட்டம் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த கல்லால் அடித்துக் கொள்வது சம்பந்தமாக குர்ஆன்ல ஆரம்பத்தில் ஒரு ஆயத் இறங்கி இருந்தது. அஷ்ஷைஹு வஷ்ஷைஹூகது இதா தனயா பரிஜிமூஹுமா அல்பத்தா, அதாவது அஷ்ஷைஹு வஷ்ஷைஹூகது இதா தனயா, அதாவது பெரிய ஆண்கள், இந்த இடத்துல வயோதிபர் என்றாலும் திருமணம் முடித்தவர்கள் ஆண்களும் ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லால் அடித்து கட்டாயமாக கொள்ளுங்கள் என்று ஒரு ஆயத் ஆரம்பத்தில் இருந்தது. ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த ஆயத்தை எங்கட வாயால ஓதினோம், இந்த ஆயத்தை விளங்கினோம், இந்த ஆயத்துடைய அடிப்படையில் அமல் செய்தோம், நபி அவர்களும் இந்த ஆயத்துடைய அடிப்படையில் அமல் செய்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னண்டா, பின்னொரு காலத்துல வரக்கூடிய மக்கள் குர்ஆன்ல இந்த ரஜமுடைய ஆயத் இல்லையே என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு வழிகட்டு விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை வச்சு என்ன விளங்குது என்றால், ஆரம்பத்துல குர்ஆன் இந்த ஆயத் இருந்தது, இது மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் ஓதல்ல, நாங்க குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஆயத் இல்ல, ஆனா அந்த சட்டம் இதுவரைக்கும் இருக்குது. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள்ல பல, எங்களுக்கு தெரியும், 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள், ஹதீஸ்களை நாங்க ஆராய்ந்தோம், கிட்டத்தட்ட 52 அறிவிப்பாளர்கள் இந்த கல்லெறிந்து கொள்வது சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறாங்க. வெறும் 1 சஹாபி 2 சஹாபி அல்ல, 52 சஹாபாக்கள் கல்லால் எரிந்து கொள்வது சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறாங்க. நாங்கள் 2-3 நிகழ்வுகளை மாத்திரம் எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று, நபியுடைய காலத்துல ஒரு யூத ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்யறாங்க, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் எரிந்து கொண்டார்கள். அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் மிக முக்கியமான 2 பேர், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், நபி அவர்கள் இந்த யூதர்களை கல்லால் அடித்து கொண்டது சூரத்து 100 உள்ள அந்த ஆயத் இறங்குவதற்கு முன்னால்தான். அதனால சூரா 100 உள்ள ஆயத், இப்ப நாங்க ஓதுற ஆயத் இருக்குது அது கஷையடி மட்டும் தான் இருக்குது, அங்க கல்லால் அடித்து கொள்ளுங்கன்றது இல்ல, அதனால கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று வந்தது முன்னால, கசையடி அடியுங்கள் என்று வந்தது பின்னால, நபி அவர்கள் 2 யூதர்களை கல்லால் அடித்து கொண்டது அந்த சூரா இறங்குவதற்கு முன்னால நடந்த நிகழ்வு என்று கூறுகின்றார். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஷரியாவுல எந்த ஒரு ஹதீஸ எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் அதை அறிவித்த அறிவிப்பாளர் யாரு, அவர் எப்பொழுது பிறந்தார், எந்த காலத்துல வாழ்ந்தார், எங்கே வாழ்ந்தார், அது எல்லாத்தையும் பார்த்தா அந்த ஹதீஸ விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இஸ்லாத்துக்கு வந்தது ஹிஜ்ரி 7 அல்லது 8 எல்லோருக்கும் தெரியும். அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்தது ஹிஜ்ரி 9. அதனால் அவர்கள் 2 பேரும் இந்த ஹதீஸை அறிவித்ததின் காரணமாக இது ஹிஜ்ரி 6 முன்னால உள்ளதல்ல, ஹிஜ்ரி 8 அல்லது ஹிஜ்ரி 9 பின்னால நடந்தது என்பது உறுதியாகிறது. இன்னும் ஒரு 2 வரலாறு, அது முஸ்லிம்ல வர ரிவாய அவருடைய அந்த நிகழ்வுறாங்க. அவர்கள் மதீனாவுக்கு வந்ததே ஹிஜ்ரி 9 தான். அவர்கள் மதீனாவுக்கு வந்தது ஹிஜ்ரி 9
அதனால ஆளுக்கு பின்னால்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இரண்டாவது அவருடன் சேர்ந்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்மணி ராமுதியா வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியுடைய ஹதீஸை அறிவிக்கிறாங்க ஹதரத்து. அந்த பெண்மணியுடைய ஹதீஸ் என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்கண்டா, வேற ஒரு சஹாபி அது சாரிதுன்னு ஒலித்து ரவி அல்லாஹானோ அவர்கள் தான் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அந்த பெண்மணியுடைய ஹதீஸ் சாரிதுன்னு ஒலித்து ரவி அல்லாஹானோ அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது ஹிஜ்ரி 8ல. காலிதுல் வலீது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததே ஹிஜ்ரி 8ல தான். அதனால் இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அல்லது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸாக இருக்கலாம், அல்லது காலிதுல் வலீது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே மதீனாவுக்கு வந்தது அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜ்ரி 8 அல்லது ஹிஜ்ரி 9ல தான். அதனால நபி அவர்கள் கல்லால் அடித்து கொண்ட இந்த நிகழ்வு இருக்குது. இது ஹிஜ்ரி 6க்கு முன்னால நடந்ததல்ல, இது ஹிஜ்ரி 6க்கு பின்னால ஹிஜ்ரி 8வது ஆண்டு அல்லது ஹிஜ்ரி 9வது ஆண்டுல தான் நடந்திருக்கு. அதனால இது உலமாக்கள் கிட்டத்தட்ட 52 அறிவிப்பாளர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பதன் மூலமாக இது முத்தவாத்திருடைய தரம். முத்தவாத்திர் என்று சொன்னா சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதற்கு பின்னால வந்து ஒவ்வொரு காலத்திலேயும் பெருங்கொண்ட ஒரு கூட்டம் இந்த ஹதீஸை அவர்கள் அறிவித்திருக்கிறதுனால இது முத்தவாத்திர். இது இஜ்மா ஏகோபித்த முடிவு. ஆனால் அதுல என்ன இஸ்லாத்துல, ஆனால் இந்த தவறுகள் குற்றங்கள் புரூப்பாகவும் சும்மா யூகங்களுக்காக சந்தேகங்களுக்காக இல்ல. அதனால நாங்க ஜும்மால சொன்ன மாதிரி அது செஞ்சது அவங்க ஏற்றுக்கொள்ளணும், அல்லது 4 சாட்சிகள் தன்னுடைய கண்ணால கண்டதாக அந்த காட்சியை கண்ணால கண்டதாக சாட்சி சொல்லணும், அல்லது அந்த பெண் அவள் கர்ப்பமுட்டி எடுக்கணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்னால சவுதியில நடந்ததா சொன்னாங்க, அரபு நாட்டையும் எடுத்தெடுப்புல தண்டனை கொடுக்கறல்ல, தவறு யாரின் மீது குற்றம் சுமத்தாட்டப்படுகின்றதோ அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. எந்த அச்சுறுத்தலும் இல்ல, எந்த பயமுறுத்தலும் இல்ல, நீங்க சொல்லுங்க இந்த தவறு நடந்ததான்னு கேட்பாங்க. அவர்களை 4 முறை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால வேற என்ன சாட்சி? இந்த சாட்சியை வைத்துத்தான் கடந்த காலத்துல அவர்களுக்கு அதாவது கல்லால் இருந்து மரண தண்டனை கொடுத்து பின்னால ஏதோ ஒன்று ஏதோ ஒரு அடிப்படையில் அது இல்லாண்டு சமீப காலங்கள்ல நீங்க மீடியாக்கள்ல படிச்சிருப்பீங்க. நாங்க எதை சொல்ல வரோம் என்றால், அல்ஹம்துலில்லா இஸ்லாமிய இந்த சட்டம் அது நிறைவேற்றப்படுவது. எங்களை நாட்டுகள்ல என்ன, நாங்க சிறுபான்மையினர், எங்களுக்கு சட்டம் இல்ல அத்துகளை நிறைவேற்றுவதற்கு, திருடினா கைய வெட்டுவதற்கு, அதே மாதிரி விபச்சாரம் செஞ்சா கசையடி, திருமணம் முடித்தவர்கள் செஞ்சா கல்லால் அடித்து கொள்வது, இந்த நாட்டுல எங்களுக்கு சில வரையறுக்கப்பட்ட ரைட்ஸ் தான். நிக்காஹுக்கு ரைட், தலாக்குக்கு ரைட், வராச சம்பந்தமான ரைட்கள் இருக்குது. ஹஜ்ஜுகளை நிறைவேற்றுவதற்குரிய ரைட் எங்கட முஸ்லீம்களுக்கு இன்னும் தரல. அதனால இஸ்லாமிய ஆட்சி எங்க நடக்குதோ அங்கு இதெல்லாம் உறுதியாக ஆனா அவர்கள் தண்டனை கொடுப்பாங்க. நான் இறுதியை எதை சொல்ல வரேன், எந்தெந்த நாடுகள் இந்த தண்டனைகள் இருக்குதோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த நாடுகள்ல இந்த குற்றங்கள் மிக குறைவு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சென்ற வருடத்துடைய ஒரு புள்ளி விவரம், குவைத்துல 19,850 பேர் இந்த பாலியல் வன்புறவுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. 19,850 பேர். ஐக்கிய அரபு இராச்சியம் துபாயில 18,988 பேர். ஓமான்ல 11,782 பேர். சவுதி அரேபியாவுல 6,341 பேர். கத்தாருல 5,388 பேர் அவர்கள் இந்த தவறு செய்ததாக சென்ற வருடம் வெளியான ஒரு புள்ளி விவரம். இதற்கு நேர் மாற்றமா மேற்கத்திய நாடுகளை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். நாங்க அடிக்கடி பார்க்கலாம், எங்கட நாட்டு உள்ளவர்களே சொல்லுவாங்க இஸ்லாமிய சட்டம் வரணும், இஸ்லாமிய தண்டனைகள் நிறைவேற்றப்படணும், அப்பதான் பாவங்களை இல்லாமலாக்க நாங்க இல்ல அவர்களே அடிக்கடி சொல்லுவாங்க. மேற்கத்திய நாடுகள்ல ஐக்கிய அமெரிக்காவுல 1,18,72,218 பேர், குவைத்தில் ஆகக்கூட 19,000 பேர், இங்க 1,18,77,218 எத்தனை மடங்கு? நீங்க சொல்லலாம் இங்க ஜனத்தொகை குறைவு, அங்க ஜனத்தொகை கூட உண்மை தான். ஆனால் இங்க 19,000 50,000 இல்ல, 100,000 இல்ல, 10,000 இல்ல, 1,18,77,218 பேர் அமெரிக்காவுல. ஜெர்மன்ல 65,73,094 பேர். பிரான்ஸ்ல 37,71,850 பேர். ரஷ்யாவுல எல்லாம் லட்சம் தான், ரஷ்யாவுல 29,52,370 பேர். ஜப்பான்ல 28,53,739 பேர். இங்கிலாந்துல 65,23,700 பேர். நாங்க யோசிக்கலாம், மிட்லிஸ்ட்ல அரபு நாடுகள்ல இந்த கண்டனைகளை வைக்கப்பட்டு தான் மேற்கத்திய நாடுகள்ல நடப்பதை விட பண்பனங்கு தவறுகள் குறைந்திருக்குது. ஆனால் இந்த தவறுகளுக்குரிய தண்டனைகளை இஸ்லாம் என்ன நாடு இருந்தா அவரை கேவலப்படுத்துறது அவமானப்படுத்துறது இல்ல. எங்களை இஸ்லாமிய உம்மத சமூகத்தை பாதுகாக்கணும். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது, வலக்கும் பில் கிசாசி ஹயாத்தும், இந்த பழிக்கு பழி வாங்குதல்ல உங்களோட ஹயாத் இருக்குது. நாங்க ஒரு ஆளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றினோம் 1000 பேர்ல, மீதமுள்ள 999 பேர் பாதுகாக்கப்படுவாங்க. அந்த தண்டனை கொடுக்காததுனாலதான் 1000 பேர்ல சிலவேல 100 பேர் பாவத்தில் ஈடுபட்டுருவாங்க. அதனால குர்ஆன்ல வஹியுடைய வழிகாட்டுதல் மிக தெளிவாக சொல்லப்படுது. இந்த பிசா, இந்த பழி வாங்குதல் மரண தண்டனையாக இருக்கலாம், கையை வெட்டுதலாக இருக்கலாம், கசையடியாக இருக்கலாம், இதெல்லாத்திலே உங்களுக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அமீரான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ஆயத்துல நாங்க ஆரம்பத்தில் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இவர்களுக்குரிய தண்டனை பகிரங்கமாக கொடுக்கப்படும். நாங்க பார்க்கலாம் சில நாடுகள்ல இருட்டறையில ஜெயில அடைச்சு வச்சு விஷ ஊசிய போட்டு அவரை கொண்டிருந்தாங்க, யாருக்கு தெரியும்? இந்த தண்டனைய பகிரங்கமா பார்த்தாதான் பார்க்கிறவங்களுக்கு பயம் வரும். இதற்கு பின்னாடி இது போன்ற தவறுகள்ல ஈடுபட மாட்டாங்க. மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்துல அல்ஹம்துலில்லா எங்களை எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. சில வேற ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால இஸ்லாத்தை விமர்சிக்கலாம். குர்ஆன்ல இல்லையே, ஹதீஸ்ல இல்லையே, எங்களுக்கு குர்ஆனும் ஆதாரம், எங்களுக்கு ஹதீஸும் ஆதாரம், எங்களுக்கு இஜ்மா சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு அதுவும் ஆதாரம் தான். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சமீப காலமாக நாங்க பார்க்கலாம் இந்த கல்லால் எரிந்து கொள்வத எங்கட சில சகோதரர்கள் கூட ஒரு மாதிரிய பேசுவாங்க, இது என்ன இவ்வளவு பயங்கரமாக இருக்குது, இவ்வளவு இங்க கொடூரமாக இருக்குது என்று. நாங்க பார்க்கலாம் சில நாடுகள்ல விஷ ஊசி போடுவாங்க, சில நாடுகள்ல அவருக்கு கரண்டால ஷாக் கொடுப்பாங்க, இன்னும் சில நாடுகள்ல ஷூட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு வகையான தண்டனை, விபச்சாரத்தை விட போதை எவ்வளவு பெரிய தண்டனைகள் கொடுக்கிறாங்க. அப்ப அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? விபச்சாரத்தை விட பயங்கரமான தண்டனைகள் இந்த போதை வஸ்து கடத்தியவர்களுக்கு, அதில் ஈடுபட்டவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். ஆனா அதை பத்தி யாரும் பேசுறல்ல. இந்த தவறு நடக்கும் பொழுது மாத்திரம் தான் தூக்கி பிடிப்பது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதல்ல நாங்க விளங்கணும். திருடினா எவ்வளவு திரினா, சும்மா ஏதாவது ஒரு முட்டையை திரினா கைவற்றல்ல, எவ்வளவு பொறுமதியான ஒன்றை திருடினால் கைவற்றப்படும், அதை நாங்க எல்லாம் விளங்கணும். திருடினா அதற்குரிய சட்ட திட்டங்கள் என்ன, மதம் அதற்குரிய சட்ட திட்டங்கள் என்ன, பொய் சொன்னாலும் அதற்குரிய சட்ட திட்டங்கள் என்ன, அதே மாதிரி அவதூறு அதற்கும் ஹத்து இருக்குது, அவதூற நாங்கள் லேசா நினைக்க கூடாது, அதற்கும் அல்லாஹ் தண்டனை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் நாங்க இவைகளை கொஞ்சம் விளங்கணும். தெரியாட்டி தெரிஞ்ச அறிஞர்கள்ட்ட உலமாக்கள்கிட்ட கேட்டு நாங்க படிச்சோம் என்றா, முதலாவது நாங்க நீங்க அத்தனை பேர்களும் அல்லாஹுடைய முடிவா, அதற்கு மேலால நான் இந்த கருத்தை சொல்லேதா, ஏன் அவனுடைய வகையுடைய முடிவு, அதற்கு மேலால நாங்க ஒழித்து கூட செல்ல முடியாது. வகையுடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய முடிவுதா, எனக்கோ உங்களுக்கோ அதுல அபிப்பிராயம் சொல்ல ரைட்டே இல்ல. சண்டனைகளும் கொடூரமானதோ அல்லது பயங்கரமானதோ அல்ல, அது எல்லா காலத்திற்கும் எல்லா நாட்டுக்கும் எல்லா பிரதேசத்திற்கும் கயாம நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். அதை நாங்க ஏற்கணும், அதனால் ஒவ்வொருவருஷமும் கூட்டு சக்காத் சேர்க்கிறாங்க. கடந்த காலங்களில் கூட்டு சக்காத் சேர்த்து நிறைய வேலைகள், வீடு இல்லாதவர்கள் அவர்களுக்கு வீடு, அது மாதிரி இன்னும் பல வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த மஸ்ஜிதுடைய மஸ்ஜிதுக்கு உள்ளவர்கள் அவர்களை வேண்டிக் கொள்றாங்க. கொடுக்கக்கூடியவர்கள் கூட சக்காத்துல ஒரு போஷனை தயவு செய்து இந்த கூட்டு சக்காத்துக்கு கொடுத்து நீங்க உதவி செய்யும்படி நிர்வாக சபையை கூட கேட்டுக் கொள்றாங்க. இரண்டாவது மக்தப் உங்களுக்கு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், எங்களை இலங்கையில் இந்த மக்தபுடைய கல்வி ஆரம்பிச்சு 5 வருஷம். இந்த 5 வருஷத்துக்குள்ளால 94,000 மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் 1,300 சொச்ச பள்ளிகள்ல மக்தபுக்கு வந்து ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கொள்பிட்டியில ஹசரத் அவங்க சொன்னாங்க, 2வது வருஷத்துக்கு 2 மாசமா அவங்க அறிவிப்பு கொடுத்தும் சில குறிப்பிட்டவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. நல்ல சந்தர்ப்பம் ஒன்று. அந்த மக்தபுல நாங்களும் எங்கட புள்ளகளை ஒரு வீட்டுக்கு யாராவது வராங்க, நீங்க வேற எங்கேயும் அனுப்புறீங்க அனுப்புங்க, அதோட இந்த மக்தபுக்கும் நாங்க அனுப்பினோம்டா. இந்த மஸ்ஜிதிலையும் நாங்க அதை நல்ல முறையில வளர்க்கலாம். அதனால் இந்த மஸ்ஜிதை சூழ உள்ள சகோதரர்கள் அவங்களோட குழந்தைகளையும் மக்தபுகளுக்கு அனுப்பி அதிலேயும் அதிலேயும் ஈடுபடுவதற்கு நீங்க முயற்சி செய்யணும் என்பதையும் உங்கள் எல்லோரும் இடத்திலையும் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون. The more lectures visit slhub.com.